ஓம் சாந்தி. June 29, 2025. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி December 31, 2005. புது வருடத்தில் யோக அக்னியில் உங்களின் பழைய சமஸ்காரங்களை எரித்து தந்தை பிரம்மாவை போல் தியாகம் தவம் சேவையில் முதலாம் இலக்கத்தவர் ஆகுங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள உங்கள் அனைவருக்கும், நீங்கள் பாபாவின் முன்னால் தனிப்பட்ட முறையில் அமர்ந்திருந்தாலும் அல்லது வெகு தொலைவில் இருந்தாலும் அவரின் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தாலும் மூன்று வகையான பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். முதலில் புதிய வாழ்க்கைக்காக பாராட்டுகள், இரண்டாவதாக புதிய யுகத்திற்காக பாராட்டுகள், மூன்றாவதாக இந்த புதிய வருட தினத்திற்காக பாராட்டுகள். நீங்கள் அனைவரும் இங்கே வாழ்த்துக்களை தெரிவிக்கவும் அத்துடன் புது வருடத்திற்கான வாழ்த்துக்களை பெறவும் வந்துள்ளீர்கள். உண்மையில் பிராமண ஆத்மாக்களான நீங்கள் மட்டுமே உண்மையான இதயத்துடன் சந்தோஷமான வாழ்த்துக்களை வழங்குகின்றீர்கள், அத்துடன் பெறுகின்றீர்கள். இன்றைய நாள் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டது. இது விடை பெறுதல், அதாவது விதாய், அத்துடன் வாழ்த்துக்கள் பதாய் ஆகும். இது விடை பெறுவதற்கும் வாழ்த்துக்களுக்குமான சங்கம யுகம். இன்றைய நாள் சங்கம யுகத்திற்கான நாள் என்று அழைக்கப்படுகிறது. சங்கமத்தின் புகழ் மிகவும் மகத்தானது. சங்கம யுகத்தின் புகழால் மக்கள் பழைய வருடத்தினதும் புது வருடத்தினதும் சங்கமத்தை மிகுந்த கோலாகலமாக கொண்டாடுவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். சங்கம யுகத்தின் புகழினாலேயே பழைய வருடத்தினதும் புதிய வருடத்தினதும் சங்கமம் புகழப்படுகிறது. இரண்டு நதிகள் சந்திக்கும் இடத்தின் சங்கமத்திற்கும் புகழ் உள்ளது. ஒரு நதி கடலை சந்திக்கும் சங்கமத்திற்கும் புகழ் உள்ளது. எவ்வாறாயினும் இந்த சங்கம யுகத்தின் அதி புண்ணிய யுகத்தின் புகழே மகத்தான புகழாகும். இங்கேயே பாக்யசாலி பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த போதை உள்ளதல்லவா? நீங்கள் கலியுகத்திலோ அல்லது சத்தியுகத்திலோ வாழ்ந்தாலும் நீங்கள் எந்த கால பகுதியில் வாழ்கின்றீர்கள் என உங்களிடம் கேட்டால் நீங்கள் போதையுடன் என்ன பதில் கூறுவீர்கள்? இந்த நேரத்தில் நாங்கள் அதி புண்ணிய சங்கம யுகத்தில் வாழ்கின்றோம். நீங்கள் கலியுகத்தில் இல்லை, நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இந்த சங்கம யுகத்திற்கு ஏன் விசேஷமான புகழ் உள்ளது? ஏனென்றால் இறைவனுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான சந்திப்பு இப்பொழுதே இடம்பெறுகிறது. ஒரு ஒன்று கூடல் நடக்கிறது. வேறு எந்த யுகத்திலும் நடக்காத ஒரு சந்திப்பு இடம்பெறுகிறது. எனவே நீங்கள் இந்த மேளாவை கொண்டாட வந்துள்ளீர்கள் தானே? நீங்கள் அனைவரும் இந்த மேளாவை கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து வந்துள்ளீர்கள். நாடகத்தில் இத்தகைய பாக்கியம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் என ஆத்மாக்களான நீங்கள் கனவில் கூட நினைத்தீர்களா? அது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆத்மாக்கள் பரமாத்மாவை சந்திப்பதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்க்கும் பொழுதும் தந்தையும் களிப்படைகின்றார். ஆகா பாக்யசாலி குழந்தைகளே, ஆகா! உங்களின் பாக்கியத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இயல்பாகவே உங்களின் இதயபூர்வமாக ஆகா ஆகா என்ற பாடலை பாடுகின்றீர்கள் தானே? ஆகா மே நானே ஆகா, ஆகா எனது பாக்கியமே ஆகா, ஆகா எனது பாபா ஆகா, ஆஹா எனது பிராமண குடும்பமே ஆகா. எனவே இந்த சங்கம யுக நேரத்தில் நீங்கள் எந்த விஷயங்களுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டுள்ளதா? நீங்கள் அனைவரும் இதை பற்றி நினைக்கின்றீர்களா? நீங்கள் அனைத்து நேரத்திற்குமாக அவற்றுக்கு விடை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து நேரத்திற்கும் விடை கொடுப்பதன் மூலம் உங்களால் அனைத்து நேரத்திற்கும் சந்தோஷத்துடன் கொண்டாட முடியும். உங்களின் முகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் வருகின்ற எந்த ஒரு ஆத்மாவும் அந்த வாழ்த்துக்களை பெற்று சந்தோஷமாகும் வகையில் வாழ்த்துக்களை கொடுங்கள். எப்பொழுதும் இதயபூர்வமாக வாழ்த்துக்களை கொடுக்கின்ற பெறுகின்ற ஒருவர் எப்படி இருப்பார்? ஒரு சங்கம யுக தேவதை. இதுவே அனைவரின் முயற்சியும். அப்படித்தானே, ஒரு பிராமணரில் இருந்து தேவதை ஆகுவதும் தேவதையிலிருந்து தேவர் ஆகுவதும் நீங்கள் தந்தையிடம் உங்களின் குடும்பம் மற்றும் நீங்கள் செய்யும் செயல்களின் சகல வகையான எண்ணங்களையும் சுமைகளையும் கொடுத்து விட்டீர்கள் தானே? நீங்கள் அவரிடம் அந்த சுமையை கொடுத்து விட்டீர்களா, அல்லது இன்னமும் உங்களிடம் சிறிதளவு சுமை எஞ்சி உள்ளதா? இது ஏனென்றால் சிறிதளவு சுமையும் உங்களை ஒரு தேவதையாக அனுமதிக்காது. குழந்தைகளான உங்களின் சுமைகளை எடுப்பதற்காக தந்தை வந்திருப்பதால் அவரிடம் உங்களின் சுமைகளை கையளிப்பது கடினமா? இது கடினமா அல்லது இலகுவானதா? தமது சுமைகளை கையளித்து விட்டோம் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அதை கொடுத்து விட்டீர்களா? கவனமாக இருங்கள். கவனமாக சிந்தித்த பின்னர் உங்களின் கையை உயர்த்துங்கள். நீங்கள் சுமையை கொடுத்து விட்டீர்களா? அச்சா, நீங்கள் அதை கொடுத்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். நீங்கள் அதை கொடுத்திருந்தால் பற்பல பாராட்டுகள். அதை கொடுக்காதவர்கள் அதை எதற்காக வைத்திருக்கிறார்கள்? நீங்கள் சுமைகளை விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு சுமைகள் பிடிக்குமா? பாருங்கள், குழந்தைகளான உங்கள் அனைவரையும் பாப்தாதா என்னவென்று அழைக்கின்றார். ஓ எனது கவலையற்ற சக்கரவர்த்தி குழந்தைகளே, ஒருவரின் சுமையை குறித்தே ஒருவர் கவலைப்படுவார். தந்தை சுமையை உங்களிடமிருந்து எடுப்பதற்காக வந்துள்ளார். ஏனென்றால் உங்களின் சுமைகளை 63 பிறவிகளுக்காக சுமந்ததன் பலனாக குழந்தைகளான நீங்கள் மிகவும் பாரமாக ஆகிவிட்டதை தந்தை பார்க்கின்றார். ஆகவே தந்தை குழந்தைகளான உங்களிடம் மிகுந்த அன்புடன் உங்களின் சுமைகளை கையளிக்கும்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் அவற்றை இன்னமும் பிடித்து வைத்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கு சுமைகள் பிடிக்குமா? அனைத்திலும் அதி சூட்சுமமான சுமை பழைய சமஸ்காரங்களினுடையதாகும். பாப்தாதா இந்த வருடத்திற்கான ஒவ்வொரு குழந்தையின் அட்டவணையையும் பார்த்தார். ஏனென்றால் இது இப்பொழுது வருட இறுதியாகும். நீங்கள் அனைவருமே இந்த வருடத்திற்கான உங்களின் சொந்த அட்டவணைகளை சோதித்திருப்பீர்கள். பாப்தாதா எதை கண்டார்? சில குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகிற்கான அவர்களின் கவர்ச்சி சிறிது குறைந்துள்ளது. பழைய உறவு முறைகளுக்கான இந்த கவர்ச்சியும் குறைந்துள்ளது. ஆனால் பெரும்பாலானோருக்கு பழைய சமஸ்காரங்களின் சுமை இன்னமும் எஞ்சி உள்ளது. ஏதாவது ஒரு வடிவத்தில், அது மனதின் மூலமோ மனதின் தூய்மையற்ற எண்ணங்கள் இல்லை, ஆனால் வீணான எண்ணங்களின் சமஸ்காரங்களின் சதவிகிதம் இன்னமும் புலப்படுகிறது. அது உங்களின் வார்த்தைகளிலும் புலப்படுகிறது. உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் ஏதாவதொரு சமஸ்காரம் இன்னமும் புலப்படுகிறது. எனவே இன்று வாழ்த்துக்களுடன் கூடவே பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இந்த சிக்னலை வழங்குகின்றார். இன்னமும் எஞ்சியிருக்கும் இந்த சமஸ்காரம் உங்களை ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏமாற்றிவிடும். இறுதியிலும் அது உங்களை ஏமாற்றுவதற்கு கருவியாகிவிடும். ஆகவே இன்று சமஸ்காரங்களின் தகன கிரியையை செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களின் சொந்த சமஸ்காரங்களை பற்றி தெரியும். நீங்கள் அவற்றை துறக்க விரும்புகின்றீர்கள். நீங்கள் அவற்றை இட்டு சலிப்படைந்து விட்டீர்கள். ஆனால் அனைத்து நேரத்திற்கும் அவற்றை மாற்றுவதில் நீங்கள் தீவிர முயற்சியாளர்கள் ஆகவில்லை. நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தீவிர முயற்சியாளர்கள் அல்ல. இதற்கான காரணம் என்ன? ஏன் உங்களால் தீவிர முயற்சி செய்ய முடியவில்லை? இதற்கான காரணம், எப்படி நீங்கள் ராவணனை கொள்கின்றீர்களோ, நீங்கள் ராவணனை கொள்வது மட்டுமன்றி அவனை எரித்து விடுகின்றீர்கள். அதேபோல் நீங்கள் சமஸ்காரங்களை கொள்வதற்கும் முயற்சி செய்கிறீர்கள். அவை சிறிதளவு மயக்கமடைகின்றன. அவை எரியாததால் அவ்வப்போது மயக்கத்திலிருந்து விழித்து எழுகின்றன. இதற்கு உங்களின் பழைய சமஸ்காரங்களின் தகன கிரியையை, அதாவது ஒருவர் இறக்கும்போது செய்யும் இறுதி சடங்கை செய்யுங்கள். புது வருடத்தில் யோக அக்னியால் அவற்றை எரிப்பதற்கு திட சங்கற்பத்துடன் கவனம் செலுத்துங்கள். இந்த புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கேட்டீர்கள் தானே? சேவை என்பது வேறு விஷயம். ஆனால் முதலில் அது உங்களை பற்றிய ஓர் விஷயம். நீங்கள் யோகம் செய்கின்றீர்கள். ஏனென்றால் குழந்தைகளான நீங்கள் யோகத்தை பயிற்சி செய்வதை பாப்தாதாவும் பார்க்கின்றார். நீங்கள் அமிர்த வேளையில் அதிக அளவு முயற்சி செய்கின்றீர்கள், ஆனால் உங்களின் யோக தபஸ்யா தீவிர அக்னி ரூபத்தில் இல்லை. நீங்கள் நிச்சயமாக பாபாவை அன்புடன் நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் இதயபூர்வமாகவும் உரையாடுகின்றீர்கள். நீங்கள் பாபாவிடமிருந்து சக்தியை எடுத்துக்கொள்வதையும் பயிற்சி செய்கிறீர்கள். ஆனால் அவற்றுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டதும் உண்மையிலேயே அவற்றுக்கு விடை கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் உங்களின் நினைவை சக்தி வாய்ந்தது ஆக்கவில்லை. நீங்கள் யோகத்தை யோக அக்னியின் வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. ஆகவே உங்களின் யோகத்தை சக்தி வாய்ந்தது ஆக்குங்கள். குறிப்பிட்ட சமஸ்காரங்களை எரிப்பதற்கு குறிப்பாக ஒருமுகப்படுத்தும் சக்தி அவசியம். நீங்கள் என்ன ரூபத்தில் ஸ்திரமாக விரும்புகின்றீர்களோ, அதில் எவ்வளவு நேரத்திற்கு ஸ்திரமாக இருக்க விரும்புகின்றீர்களோ, ஒருமுகமான எண்ணத்தை கொண்டிருங்கள். அப்பொழுது உங்களால் அதை எரிக்க முடியும். இதுவே சகல பெயர் மற்றும் சுவடுகளை முடிக்கும் யோக அக்னி என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் எதையாவது கொல்லும் பொழுது அதன் பிணம் எஞ்சி இருக்கும். அதை எரிக்கும் போது அதன் பெயர் சுவடு அனைத்தும் முடிந்துவிடும். எனவே இந்த வருடம் உங்களின் யோகம் சக்தி வாய்ந்த ஸ்திதியை அடைய வேண்டும். நீங்கள் எந்த ரூபத்தில் இருக்க விரும்புகின்றீர்களோ, மாஸ்டர் சர்வ சக்திவானான நீங்கள் எதையாவது அழிக்கும் சக்திக்கு கட்டளையிட்டதும் அந்த சக்திக்கு உங்களின் கட்டளைகளை கீழ்ப்படியாமல் இருப்பது என்பது சாத்தியமில்லை. நீங்களே அதிபதிகள். நீங்கள் உங்களை மாஸ்டர் என்று அழைக்கின்றீர்கள் தானே? ஒரு மாஸ்டர் கட்டளையிட்டதும் அந்த சக்தி அங்கே வரவில்லை என்றால் அவர் ஓர் அதிபதியா? இப்பொழுதும் ஏதாவதொரு பழைய சமஸ்காரத்தின் சுவடு எஞ்சி இருப்பதை பாப்தாதா கண்டார். அந்த சுவடு அவ்வப்போது ஒரு சந்ததியை உருவாக்குகிறது. அது உங்களை நடைமுறையிலும் அதை செய்ய வைக்கிறது. அதன் பின்னர் நீங்கள் போராட வேண்டியுள்ளது. அதனால் காலத்திற்கு ஏற்ப பாப்தாதா குழந்தைகளின் தற்போதைய போராடும் ரூபத்தை பார்க்க விரும்பவில்லை. ஒவ்வொரு குழந்தையையும் ஒரு அதிபதி என்ற வடிவத்திலேயே பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். நீங்கள் ஒரு கட்டளை இட்டதும் அந்த சக்தியானது அங்கே பிரசன்னமாக வேண்டும். எனவே இந்த வருடம் உங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டீர்களா? சக்திசாலிகளாக, கவலையற்ற சக்கரவர்த்திகளாக ஆக வேண்டும். ஏனென்றால் இது அனைவருடைய லட்சியமும் ஆகும். நீங்கள் அனைவரையும் கேட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? நாங்கள் உலக ராஜ்யத்தை பெறுவோம். நாங்கள் ராஜ்ய உரிமையை பெறுவோம். நீங்கள் உங்களை ராஜயோகிகள் என்று அழைக்கின்றீர்கள். நீங்கள் பிரஜா யோகிகளா, அதாவது பிரஜைகள் ஆகுகின்ற யோகிகளா? இந்த ஒன்று கூடல் முழுவதிலும் யாராவது பிரஜா யோகியா, யாராவது ராஜயோகி இல்லாமல் பிரஜா யோகியாக இருக்கின்றீர்களா? ஆசிரியர்களே, யாராவது அப்படி இருக்கின்றார்களா? உங்களின் நிலையத்தில் யாராவது பிரஜா யோகியா? நீங்கள் அனைவரும் ராஜயோகிகள் என்றே அழைக்கப்படுகின்றீர்கள். உங்களில் எவரும் பிரஜா யோகிகள் என்பதற்கு உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள் இல்லை. நீங்கள் அதை விரும்பவில்லை தானே? தந்தைக்கும் இந்த போதை உள்ளது. சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தையும் ஓர் அரச குழந்தை என பாப்தாதா போதையுடன் கூறுகின்றார். வேறெந்த தந்தையும் தனது ஒவ்வொரு குழந்தையும் அரசன் என கூற மாட்டார். எவ்வாறாயினும் தனது ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அரசன் என்றே பாப்தாதா கூறுகின்றார். நீங்கள் பிரஜா யோகிகள் என்பதற்கு உங்களின் கைகளை உயர்த்தவில்லை. நீங்கள் அரசர்கள்தானே? எவ்வாறாயினும் நீங்கள் யாரையாவது வரும்படி கட்டளையிடும் பொழுது அவர் வராமல் இருக்கும் அளவிற்கு நீங்கள் பலவீனமான அரசனாக இருக்கக்கூடாது. பலவீனமான அரசன் ஆகாதீர்கள். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நீங்கள் ராஜயோகிகள் என்பதை நம்புவீர்கள். உங்களின் கைகளை உயர்த்துங்கள். சிலர் கேலரியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இன்று 18,000 சகோதர சகோதரிகள் மண்டபத்தில் கேலரியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். பாப்தாதா உங்களை பார்க்கின்றார். கேலரியில் அமர்ந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். எனவே இது கடைசி முறையிலிருந்து ஆரம்பமாகும். அதனால் பாப்தாதா இப்பொழுது உங்களுக்கு 3 மாதங்கள் கொடுக்கின்றார். சரிதானே? பாபா உங்களுக்கு வீட்டுப்பாடம் கொடுப்பார். ஏனென்றால் அவ்வப்போது உங்களுக்கு கொடுக்கும் வீட்டுப்பாடம் கடைசி பரீட்சையில் சேர்க்கப்படும். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் 3 மாதங்களுக்கு உங்களின் அட்டவணையை சோதித்து பார்க்க வேண்டும். மாஸ்டர் சர்வசக்திவானாகிய நான் எனது ஏதாவது பௌதீக அங்கங்கள் அல்லது ஏதாவது சக்திகளுக்கு கட்டளையிடும் பொழுது அந்த கட்டளை நடைமுறையில் கடைபிடிக்கப்படுகிறதா இல்லையா? உங்களால் இதை செய்ய முடிகின்றதா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களால் இதை செய்ய முடியுமா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, 3 மாதங்களுக்கு உங்களின் பழைய சமஸ்காரங்கள் எதுவும் உங்களை தாக்கக்கூடாது. கவனக்குறைவாக இருக்காதீர்கள். அது இறுதியில் நடக்கும் தானே என்று நினைப்பதன் மூலம் ராஜரீகமான கவனக்குறைவு வர அனுமதிக்காதீர்கள். நீங்கள் பாப்தாதாவுடன் மிக இனிமையான உரையாடுகின்றீர்கள். பாபா, கவலைப்படாதீர்கள், நான் அப்படி ஆகுவேன் என நீங்கள் கூறுகின்றீர்கள். பாப்தாதாவால் என்ன செய்ய முடியும்? அவர் இதை கேட்டு புன்னகை செய்கின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் அந்த முறையில் இந்த 3 மாதங்களும் பேசுவீர்களாக இருந்தால் பாப்தாதா உங்களை நம்ப மாட்டார். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஒன்று கூடலுக்காக மட்டுமன்றி உங்களின் இதயபூர்வமாக உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நான் இதை செய்யவே வேண்டும். நான் எதை சகிக்க வேண்டி வந்தாலும் அல்லது எதை துறக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை, நான் நிச்சயமாக இதை செய்யவே வேண்டும். பக்கா, உறுதியாகவா? பக்கா, ஆசிரியர்களே, நீங்கள் இதை செய்ய போகின்றீர்களா? அச்சா, கிரீடம் அணிந்துள்ள இந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? கிரீடங்களை அணிந்த வண்ணம் சிறுவர்கள் பாப்தாதாவின் முன்னால் அமர்ந்திருந்தார்கள். நீங்கள் மிக நல்ல கிரீடங்களை அணிந்திருக்கிறீர்கள். நீங்களும் இதை செய்ய வேண்டும். அச்சா, பாருங்கள், சிறுவர்களும் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். நீங்கள் அதை செய்யாது விட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அதையும் அவர்களுக்கு கூறுங்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு பருவ காலத்திற்கு நீங்கள் இங்கே வருவதற்கு பாப்தாதா உங்களை அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் காலம் உங்களுக்காக காத்திருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். நீங்கள் காலத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல, நீங்கள் தானாகவே உங்களை ஆயத்தம் செய்பவர்கள். காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. சத்தோப்பிரதான் பஞ்சபூதங்களான இயற்கை உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 3 மாதங்களில் இன்னமும் எஞ்சியுள்ள எந்த ஒரு சமஸ்காரத்தையும் மாற்றுவதற்கு உங்களின் சக்தி வாய்ந்த ஸ்திதியை பயன்படுத்துங்கள். நீங்கள் 3 மாதங்களுக்கு கவனம் செலுத்துவீர்களாயின் அந்த பயிற்சி எதிர்காலத்திற்காகவும் விருத்தி செய்யப்பட்டுவிடும். ஒருமுறை நீங்கள் மாற்றத்திற்கான வழிமுறையை கற்றுவிட்டீர்கள் என்றால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் காலத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. விநாசம் எப்பொழுது நடக்கும், எப்பொழுது விநாசம் நடக்கும்? நீங்கள் அனைவரும் உங்களின் இனிமையான உரையாடல்களின் போது இதை கேட்கின்றீர்கள். நீங்கள் வெளியே எதுவும் கூறுவதில்லை, ஆனால் உள்ளே இதை பற்றி பேசுகின்றீர்கள். எப்போது விநாசம் வரப்போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அது 2 வருடங்களில் வருமா அல்லது 10 வருடங்களில் வருமா? இன்னமும் எத்தனை வருடங்கள் இருக்கின்றன? நீங்கள் ஏன் காலத்திற்காக காத்திருக்கின்றீர்கள்? காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. தேதியை உங்களுக்கு கூறும்படி, எந்த வருடம் என கூறும்படி நீங்கள் தந்தையிடம் கேட்கின்றீர்கள். அதற்கு 10 வருடங்கள் அல்லது 20 வருடங்கள் எடுக்குமா? அதற்கு எத்தனை வருடங்கள் எடுக்கும்? பாப்தாதா குழந்தைகளான உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் அனைவரும் தந்தைக்கு சமமானவர் ஆகிவிட்டீர்களா? நாங்கள் திரைகளை திறப்போமா? அல்லது திரைகள் திறந்த பின்னர் ஒருவர் தனது தலையை வாரிக்கொண்டிருப்பார், மற்றொருவர் தனது முகத்தில் கிரீம் பூசிக்கொண்டிருப்பார் என்று இருக்குமா? நீங்கள் என்றும் தயாராக இருந்து உங்களின் சமஸ்காரங்களை முடித்துவிட்டால் பாப்தாதாவிற்கு திரைகளை திறப்பதற்கு நேரமே எடுக்காது. குறைந்தபட்சம் முதலில் என்றும் தயாராகுங்கள். நீங்கள் நீண்ட காலமாக நான் அப்படி ஆகுவேன், நான் அப்படி ஆகுவேன் என கூறிய வண்ணம் தந்தையை கழிப்படைய செய்துள்ளீர்கள். இப்பொழுது அப்படி இனிமேலும் செய்யாதீர்கள். அது நடக்கவே வேண்டும். நீங்கள் இதை செய்யவே வேண்டும். தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்காக நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்தினீர்கள். அவற்றை உயர்த்துவதற்கான தேவை இல்லை. தந்தை பிரம்மாவை பாருங்கள். நீங்கள் பௌதீக ரூபத்தில் தந்தை பிரம்மாவை பின்பற்றுவீர்கள் தானே? தியாகம் செய்ததன் மூலம், தவம் செய்ததன் மூலம், பௌதீக ரூபத்தில் இறுதி கணம் வரை நடைமுறையில் சேவை செய்வதன் மூலமும் தந்தை பிரம்மா இதை செய்து காட்டினார். கடைசி நாள் வரை சிவ தந்தை மேன்மையான வாசகங்களை பேச அனுமதிக்கும் தனது கடமையை அவர் நிறைவேற்றினார். கடைசி முரளி உங்களுக்கு நினைவிருக்கிறதா தானே? மூன்று வார்த்தைகளை கொண்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அசரீரி ஆகுங்கள், விகாரமற்றவர் ஆகுங்கள், அகங்காரமற்றவர் ஆகுங்கள். இதை ஞாபகத்தில் வைத்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, அனைவருக்கும் இது நினைவிருக்கிறதா? பாராட்டுகள். அவர் கடைசி நாள் வரை தியாகம் செய்தார். அவர் தனது பழைய அறையை துறக்கவில்லை. குழந்தைகள் பிரம்மா பாபாவிடம் மிகுந்த அன்புடன் புதிய கட்டிடங்களில் வந்து வசிக்கும்படி கேட்டார்கள். ஆனால் அவர் அனைத்தையும் குழந்தைகளுக்காகவே செய்தார். தனக்காக எதையும் பயன்படுத்தவில்லை. அவர் எப்பொழுதும் அதிகாலை 2:30 அல்லது 3 மணிக்கு விழித்திருந்து தனக்காக தபஸ்யா செய்தார். அவர் தனது சமஸ்காரங்களை எரித்தார். அப்படித்தான் அவர் கர்மாதீத், அவ்யக்தம் மற்றும் ஒரு தேவதையாகினார். தான் நினைத்ததை நடைமுறையில் அவர் செய்து காட்டினார். அவரின் பேச்சு, சிந்தனை, செய்கை அனைத்தும் சமமாகவே இருந்தன. தந்தையை பின்பற்றுங்கள். கடைசி கணம் வரை அவர் தனது பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். அவர் கடிதங்கள் எழுதினார். அவர் எத்தனை கடிதங்கள் எழுதினார்? அவர் சேவை செய்வதை நிறுத்தவில்லை. தந்தையை பின்பற்றுங்கள். அவர் தொடர்ந்து ஒரு மகாதானியாக இருந்தார். வெறுமனே ஒரு மகாதானி அல்ல, ஆனால் இறுதி கணம் வரை, அதாவது அக்கண்ட சதா மகாதானியாக இருக்கும் நடைமுறை ரூபத்தை காட்டினார். இறுதி கணம் வரை அவர் எந்தவிதமான பௌதீக ஆதாரமும் இல்லாமல் தனது தபஸ்வி ரூபத்தில் அமர்ந்திருந்தார். இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் கீழே அமரும் பொழுது ஆதாரத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் தந்தை பிரம்மாவோ ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு தபஸ்வி ரூபத்தை வைத்திருந்தார். அவர் கண்ணாடி போடவில்லை. இது சூட்சுமமான சக்தியாகும். ஆதாரத்தில் இருந்து விடுபட்டிருத்தல், சரீரம் வயதானது, நாளுக்கு நாள் காலநிலை, காற்று, நீர் என்பவை மாசடைகின்றன. இதனாலேயே நீங்கள் ஏன் ஆதாரத்தை எடுக்கின்றீர்கள் என்றோ, அல்லது நீங்கள் ஏன் கண்ணாடிகளை போடுகின்றீர்கள் என்றோ பாப்தாதா உங்களிடம் கேட்கவில்லை. நீங்கள் அவற்றை போடலாம். எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக உங்களின் ஸ்திதியை சக்தி வாய்ந்தது ஆக்கிக் கொள்ள வேண்டும். முழு உலகத்திற்குமான உங்களின் சேவையை நீங்கள் முடித்து விட்டீர்களா? பாப்தாதா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார். உலக நன்மைக்கான சேவை பூர்த்தியாகிவிட்டது என நீங்கள் அனைவரிடமும் திருப்தி அடைகின்றீர்களா? உங்களுக்கு திருப்தியா? உலக நன்மைக்கான பணி பூர்த்தியாகிவிட்டது என நம்புபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஒருவருமே இல்லையா? எனவே விநாசம் இடம்பெற வேண்டும் என எப்படி நீங்கள் கூறுவீர்கள்? நீங்கள் இன்னமும் உங்களின் பணியை பூர்த்தி செய்யவில்லை. சதா ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் முன்னேறுகின்ற எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் தமது தைரியத்தால் பாப்தாடாவிடமிருந்து பல மில்லியன் மடங்கு உதவியை பெற தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கும் இந்த நேரத்திலும் அத்துடன் ஒவ்வொரு கல்பத்திலும் சதா வெற்றி ரத்தினங்களாக இருக்கும் வெற்றியாளர் குழந்தைகளுக்கும் இப்பொழுதும் அத்துடன் ஒவ்வொரு கல்பத்திலும் நிச்சயமாக வெற்றியாளர்களாக இருப்பவர்களுக்கும் ஒரே ஒரு தந்தைக்கு சதா சொந்தமானவர்களாகி இருப்பதுடன் தமது உலகம் மற்றும் பழைய சமஸ்காரங்கள் இரண்டாலும் கவரப்படாத 2 கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் சதா தந்தைக்கு சமமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும் ஆசீர்வாதம். நீங்கள் சதா கவனம் செலுத்துவதன் மூலம் நீண்ட காலத்திற்கு வெற்றியாளராகி வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவீர்களாக. நீண்ட காலத்திற்கு வெற்றியாளர்களாக இருப்பவர்கள் வெற்றி மாலையின் மணிகள் ஆகுவீர்கள். வெற்றி நிறைந்தவர் ஆகுவதற்கு சதா தந்தையை உங்களின் முன்னால் வைத்திருங்கள். தந்தை எதை செய்தாரோ அதை நான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் எண்ணங்கள் எவையோ அவையே குழந்தைகளின் எண்ணங்களாக இருக்க வேண்டும். தந்தையின் வார்த்தைகளே குழந்தைகளின் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் வெற்றியாளர்கள் ஆகுவீர்கள். இந்த கவனம் அனைத்து நேரத்திலும் செலுத்தப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் அனைத்து நேரத்திற்கும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். ஏனென்றால் உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்பவே உங்களின் வெகுமதியும் இருக்கும். நீங்கள் அனைத்து நேரத்திலும் முயற்சி செய்தால் அனைத்து நேரத்திலும் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். ஸ்லோகம்: சேவையில் சதா பிரசன்னமாகி இருப்பதே அன்பின் உண்மையான அத்தாட்சியாகும். அவ்வக்த இஷாரா: ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள், அகநோக்கில் இருங்கள். யாராவது ஒருவர் கண்ணாடியின் முன்னால் நிற்கும் பொழுது அவரால் தன்னை பார்க்க கூடியதாக இருக்கும். அதேபோல் உங்களின் சக்தியான ஆத்ம உணர்வு என்ற உங்களின் ஸ்திதியின் கண்ணாடியின் மூலம் எந்த ஓர் ஆத்மா வந்தாலும் ஒரு வினாடியில் அவரை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களின் ஒவ்வொரு செயலிலும் உங்களின் நடத்தையிலும் ஆன்மீகத்தின் கவர்ச்சி இருக்க வேண்டும். சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும் ஆத்மாக்கள் அனைவரையும் நிச்சயமாக கவருகின்ற ஆத்ம உணர்வு சக்தியை கொண்டிருப்பார்கள். ஓம் சாந்தி.